அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 9 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையின் முதல் செய்தி அறிக்கையை பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில், தமிழ்நாட்டில் பக்ரீத் பண்டிகையொட்டி குர்பானி எனப்படும் ஒட்டகம் வெட்டும் நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க நீதிமன்றம் மறுத்திருப்பது குறித்த செய்தி.
ஒட்டகம் இருக்கக்கூடிய கூடம் இல்ல, கூடம் இல்லைன்றாரு. அது வந்து எங்களுக்கு தேவையற்றது. ஏன் சொன்னா இது மத சார்பா, இது வியாபாரத்துக்காக நாங்க செய்யல. இது வந்து எங்களுடைய மார்க்க அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒட்டகம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிச்சயமாக அறுப்போம். அதுக்கு வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த வழக்கை நாங்க சந்திப்போம்.
இலங்கையில் போதைப் பொருள் பழக்கத்தால் 400-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக ஜனாதிபதி கவலை.
அரக்கு சிகரெட் சகா மத் குடு மத் பெத்தி
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியமைக்கல் மற்றும் அறவாழிலம் பருதி.
வடகொரியா இதுவரை நடத்திய அணுகுண்டு சோதனைகளிலே மிகப்பெரிய சோதனை ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. முந்தைய அணுகுண்டு சோதனைகளை காட்டிலும் 2 பெரியதாக இது கருதப்படுகிறது. 2 இறுதி கட்டத்தில் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டுக்கு ஒத்த சக்தியை தற்போது வடகொரியா நடத்திய அணுகுண்டு சோதனை கொண்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தயாரிக்கப்பட்ட இந்த அணுகுண்டு சோதித்து பார்க்கப்பட்டதாகவும், இதன் மூலம் கண்டமிட்டு கண்டம் பாயும் நடுத்தர ரக ஏவுகணையில் அணு ஆயுதத்தை செலுத்தும் திறனை சிறப்பாக அடைந்திருப்பதாகவும் வடகொரியா கூறியுள்ளது.
வடகொரியாவின் சமீபத்திய அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். வடகொரியாவை என்றைக்கும் அமெரிக்கா அணு ஆயுத நாடாக கருதப்போவது கிடையாது என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் இந்த நடவடிக்கை தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் நடவடிக்கை என்று தென்கொரிய அதிபர் பார்க் குயன் ஹை கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இகசன் புக்கான் ஜங்கொனை முமோஹம்கா ஹேகே தேஹான் சிப்சகல் தாசி ஹம்பன் மெங்பெக்காகே.
வடகொரியாவின் ஒரே முக்கிய ராஜாங்க கூட்டாளியான சீனா அணு ஆயுத சோதனையை தீவிரமாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளது.
சிரியா நாடு முழுவதும் போர் நிறுத்தம் கொண்டு வருவது பற்றி அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ஜான் கெரியும், ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோஃபும் புதிய சுற்று பேச்சுவார்த்தையை ஜெனீவாவில் தொடங்கியுள்ளனர். நேர்மறை முடிவுகளை எதிர்பார்க்கின்றோம், கடினமான பிரச்சனைகளை விவாதித்து வருகின்றனர், ஐநா இதில் ஆழமாக ஈடுபட்டுள்ளது என்று சிரியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் ஸ்டெஃபான் டி மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார்.
We are all hoping for positive conclusions. Let's be frank, the discussions.
அலப்போ நகரில் குண்டு தாக்குதல் நடத்துவதையும் அதன் முற்றுகையையும் நிறுத்த ரஷ்யா அழைப்பு விடுக்க அமெரிக்கா விரும்புகிறது. அவ்வாறு செய்தால் ஜிகாதி குழுக்களுக்கு எதிராக ரஷ்யாவோடு போர் நடவடிக்கைகளை ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது.
சிரியாவில் அலப்போ நகரின் கிழக்கு பகுதியில் போராளிகள் வசமுள்ள பகுதிகளில் தவித்து வரும் பல லட்சக்கணக்கான மக்களை நினைத்து கவலைப்படுவதாக சிரியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் டி மிஸ்ரா தனது பேச்சில் கவலையை வெளிப்படுத்தினார். சில நாட்களில் அங்கு எரிபொருள் விநியோகம் முற்றிலுமாக நின்றுவிடும் என்றும், உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக இதற்கு முன் இருந்த நிலையை விட மோசமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே பயணம் மேற்கொள்வோருக்கு ரோமிங் செல்பேசி கட்டணங்களை குறைக்கும் வரைவு திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் திரும்ப பெற்றுள்ளது. இந்த மாதத்தில் முன்னதாக வெளியிடப்பட்டிருந்த அந்த திட்டத்தில் ஓராண்டில் 90 மட்டுமே ரோமிங் இலவசம் என்ற சலுகை வாடிக்கையாளர்களை கோபத்திற்கு உள்ளாக்கியது. முன்னதாக ரோமிங் வசதியை முற்றிலும் நீக்கிவிடுவதாக இந்த ஆணையம் தெரிவித்ததாக ஒரு எண்ணம் ஏற்பட்டது. தொலை நிறுவனங்கள் கொடுத்த அழுத்தங்களை அடுத்து கொள்கை தளர்வு தோன்றியிருப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
கென்யாவில் இஸ்லாமிய பெண்கள் பள்ளிச்சீருடையின் ஒரு அங்கமாக ஹிஜாப் என்று அழைக்கப்படும் தலையை மறக்கும் துணியை அணிய வேண்டும் என்று அங்குள்ள நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கல்வியை ஊக்குவிப்பு செய்பவர்கள் மதிப்பு மற்றும் கண்ணியமான கொள்கைகள், பாகுபாடு காட்டாமை போன்ற கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்துக்கு காவிரி நீர் தர உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடக மாநிலத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அது குறித்து பெங்களூருவில் உள்ள செய்தியாளர் முத்துமணியிடம் விவரம் கேட்டேன்.
கர்நாடகத்தில் உள்ள எந்த வாகனங்களும் இயங்கல, கடைகள் திறக்கப்படல, அரசு அலுவலகங்கள் திறக்கப்படல, பள்ளி கல்வி விடுமுறை விடப்பட்டிருந்தது. அது முழுமையான ஒரு பந்து சொல்லணும்.
இப்ப தமிழர் பகுதிகளில் வந்து இப்ப ஏதாவது வன்முறை நடந்ததா?
அதாவது தமிழர் பகுதிகளில் பெருவாரியா வந்து போலீசார் குவிக்கப்பட்டதுனால வந்து அவ்வளவா வன்முறைகள் நடக்கல. ஆனாலும் சிறு சம்பவங்கள் அங்கேயும் நடந்தது வந்து ஒரு விதமான கொந்தளிப்பான சூழ்நிலைப்படுத்தது. கர்நாடக மூடடைப்பு போராட்டத்தை ஒட்டி தமிழர்கள் மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இங்க பெங்களூரில் ராயபுரம் என்ற இடத்துல வந்து புனிதர் பீட்டர்ஸ் மற்றும் பால் சர்ச் என்று ஒன்று உள்ளது. அந்த தேவாலயத்திலே வந்து தமிழ் வாசனை கொடுத்த வேதாகம வசனங்கள் வந்து பொறிக்கப்பட்டதை கன்னட அமைப்பில் அடித்து நொறுக்கியுள்ளனர். மேலும் அங்கிருந்த மாதாவுடைய சிலையை வந்து அடித்து நொறுக்கியுள்ளனர். குறிப்பாக ஸ்ரீராமபுரம் என்ற இடத்தில் ஜெயலலிதாவுடைய, அதாவது அதிமுக கட்சியினர் வைத்திருந்த தண்ணீர் பறந்தல் இன்று காலை வந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இது போன்ற சம்பவங்கள். பிறகு ஓகுலிபுரம் என்ற இடத்தில் ஒரு 300 பேர் சென்று அங்கு தமிழ் வாழும் பகுதியில் வந்து தமிழை அச்சுறுத்தியிருந்தனர். இது போன்ற சிற்சில சம்பவங்களால் அங்கே பதட்டமான சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக கொப்பள் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் என்ற சர்ச்சைக்கு சிக்கினார். கர்நாடக மூளாடி போராட்டத்தில் பள்ளி மாணவர்கள் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்று நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அதனால் இவர் தமிழராக இருப்பதால் கன்னடர்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி இன்றைக்கு காலை ஒரு 300 மேற்பட்டோர் கொப்பளில் அவருடைய இல்லத்தில் புகுந்து ரகளையிலும் மற்றும் முற்றுகை பொருட்களும் ஈடுபட்டனர். இதனால் அங்கே மிகுந்த ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய உத்தரவை திரும்பப்பட்டதோடு கன்னடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்.
இப்ப இந்த போராட்டம் தொடர்பாக முக்கிய பிரமுகர்கள் வந்து கருத்துக்களை தெரிவித்ததால் சர்ச்சை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அது என்ன ஆச்சு?
அதாவது பெங்களூர்ல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. அதுல முக்கியமான நிறுவனம் வந்து பயோகான். இவர்கள் வந்து ஒரு அறிவியல் நிறுவனம். இதனுடைய நிறுவனர் கிரண் மஜும்தார் ஷா அவர்கள் இன்றைய காலத்துல தன்னுடைய சுற்றுரையில் கர்நாடகத்துல அப்பப்ப வந்து இது மாதிரி மூளாடி போராட்டம் நடக்குது, அதனால பெங்களூருடைய பெயரை வந்து பந்தலூர் அப்படின்னு மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் இந்த காவிரி பிரச்சனையை இரு மாநில விவசாயிகள் வந்து பகிர்ந்துட்டு காவிரி தண்ணீரை இரு மாநில விவசாயிகளுக்கு பகிர்ந்துட்டு ஒரு தீர்வு காண முடியலங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை மிகுந்த ஒரு சர்ச்சை எழுப்பி கன்னட அமைப்பில் இன்றைக்கு காரையிலேயே வந்து அவங்களுடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு தீவிரமான போராட்டத்தை எடுத்தாங்க. அதனால் அதை ஒட்டி இந்த கிரண் மஜும்தார் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் இதுக்காக வருத்தம் தெரிவித்து அந்த சுற்றுகள் தன்னுடைய பதிவு வந்து நீக்கிவிட்டார்.
இன்றைக்கு வந்து கர்நாடக முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்?
அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டார் என்றால், கர்நாடகத்தில் மிகவும் பதற்றமான கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளும் கன்னட அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே நிலை தொடர்ந்தால் கர்நாடகத்தின் பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இங்கு அதிகளவில் இருப்பதால் வெளிநாட்டு அந்நிய செலாவணி அதாவது அதுவும் அதனுடைய வருவாயும் குறைந்துவிடும். எனவே இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்காக தமிழ்நாடு கர்நாடகம் புதுச்சேரி கேரளம் ஆகிய மாநில முதல்வருடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார்.
பெங்களூர் செய்தியாளர் முத்துமணி. தமிழ்நாட்டில் பக்ரீத் பண்டிகையையொட்டி குர்பானி எனப்படும் ஒட்டகம் விட்டும் நிகழ்வுகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. அது குறித்து முரளிதரன் வழங்கும் செய்திக்குறிப்பு.
சென்னையில் ஒட்டகம் வெட்டுவதற்கென பிரத்யேகமான கூடங்கள் இல்லாததால் அவற்றை வெட்டுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சென்னையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஒட்டகங்களை வெட்டி குர்பானி அளிக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் ஒட்டகங்களை வெட்டக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் சிலர் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஒட்டகங்களை வெட்டுவதற்கு சட்டத்தில் தடை இல்லை என்றாலும் அதற்கு தகுந்த இடங்கள் சென்னையில் இல்லை என்பதால் அவற்றை வெட்டக்கூடாது என இடைக்கால தடை விதித்து கடந்த ஆகஸ்ட் 18 உத்தரவிட்டது. வழக்கு அக்டோபர் 17 ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கென பிரத்யேகமான இடங்களை உருவாக்க ஒரு குழுவை அமைக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் பக்ரீத் பண்டிகை நெருங்குவதால் விரைவில் ஒட்டகம் வெட்டுவதற்கென இடத்தை ஒதுக்கி தர வேண்டுமென கோரி இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இன்று தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி SK கவுல், ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு இங்கே ஒட்டகம் வெட்ட பிரத்யேகமான இடங்கள் இல்லை என்பதால் தடையை நீக்க முடியாது என உத்தரவிட்டனர். மேலும் ஒட்டகம் வெட்டப்படாமல் இருப்பதை காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்றும், மீறி வெட்டப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையமே பொறுப்பு என்றும் தமது உத்தரவில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து BBC தமிழோசியிடம் பேசிய தடா ரஹீம் தடையை மீறி வரும் செப்டம்பர் 13 ஒட்டகங்களை வெட்டப்போவதாக தெரிவித்தார்.
இந்திய அரசியல் சட்டம் வந்து சட்டத்துல வந்து ஒட்டகம் அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு தடை என்று இருந்ததுன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம், அது சட்டத்துக்கு விரோதமானது. ஆனா இந்த தீர்ப்பு என்ற பொருள் ஒட்டகம் கூடம் அதாவது ஒட்டகம் இருக்கக்கூடிய கூடம் இல்ல கூடம் இல்லைன்றாரு, அது வந்து எங்களுக்கு தேவையற்றது. ஏன் சொன்னா இது மத சார்பா, இது வியாபாரத்துக்காக நாங்கள் செய்யல, இது வந்து எங்களுடைய மார்க்க அடிப்படையில் செய்ய ஒரு விஷயம். ஒட்டகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக அறுப்போம், அதுக்கு வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த வழக்கை நாங்கள் சந்திப்போம்.
சென்னையில் பக்ரீத் பண்டிகைக்காக வெட்டப்படும் ஒட்டகங்கள் பெரும்பாலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து வரவழைக்கப்படுகின்றன.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாணத்தில் இன்று பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இலங்கையில் போதைப்பொருள் பழக்கத்தால் நாள்தோறும் 100 மேற்பட்டோர் உயிரிழப்பதாக கவலை வெளியிட்டுள்ளார். அது குறித்த செய்தியை வழங்குகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் போதைப்பொருள் பாவனை காரணமாக நாளந்தன் 100 அதிகமானவர்கள் மரணமடைவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், யாழ் மாவட்டத்திலேயே அதிக அளவில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாகவும்
கூறியிருக்கின்றார்.
எமது நாட்டில் சாராயம், சிகரெட், போதை தூள், போதை தரும் குடிசைகள் போன்றவற்றை பயன்படுத்துவதனால் நாளொன்றுக்கு 100 மேற்பட்டவர்கள் மரணமடைகின்றார்கள். அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் தேவைகள் உள்ளிட்ட வேறு வேறு விடயங்களுக்காக வீதியில் இறங்கி பலரும் கோஷமிடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக ஏன் கூச்சலிடுகின்றார்கள் இல்லை என கேட்க விரும்புகிறேன். அரசியல்வாதிகள் மத்தியில் இருந்தோ அல்லது பொதுமக்கள் மத்தியில் இருந்தோ போதைப்பொருளுக்கு எதிராக குரல் எழுப்பப்படுவதில்லை. போதைப்பொருளுக்கு எதிராக போராடுகின்ற செயற்பாட்டாளர்களும் நிறுவனங்களை சார்ந்தவர்களுமே இதற்காக குரல் கொடுத்து வருகின்றனர். இங்கு மட்டுமல்ல, உலக நாடுகளிலும் இந்த நிலைமையே காணப்படுகின்றது என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் போதையிலிருந்து விடுபட்ட நாடு எனும் கருப்பொருளில் மது மற்றும் போதைப்பொருள் பாவனையை ஒழிக்கும் நாடளாவிய திட்டத்தின் 8 நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் அவர் இன்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றினார்.
வெடிப்புறம் ஆண்டுவட்ட அறக்குள்ள சல்லி பாண்டாகாரேட்டேவான்னு யாப்பனே திஸ்ரிக்கேன் தமிழ்.
நாட்டில் உள்ள ஏனைய மாவட்டங்களை விட யாழ் மாவட்டத்தில் தான் அதிக அளவில் சாராயம் விற்பனை செய்யப்பட்டு அரசாங்கத்திற்கு பெருமளவு பணம் அனுப்பப்படுகின்றது. இதனை நான் மிகுந்த கவலையுடன் தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. யாழ் நகரில் மாத்திரம் 70 மேற்பட்ட சாராய கடைகள் இருக்கின்றன. வடக்கில் யாழ்ப்பாணத்திலேயே போதைப்பொருள் பாவனை காரணமாக சமூக பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. மது மற்றும் போதைப்பொருளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க முன்வர வேண்டும் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் 200 ஆண்டு நிறைவு விழாவிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள யாழ் காவல் நிலைய கட்டிடத்தையும் அவர் வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். இந்த நிலையம் 31 வருடங்களுக்கு முன்னர் 1985 ஆண்டு விடுதலை புலிகளின் தாக்குதல் ஒன்றில் அழிவுக்குள்ளாகியது என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம். சத்திருகொண்டான் படுகொலை சம்பவம் நடைபெற்று 26 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்று உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். அது குறித்து உதயகுமார்.
மட்டக்களப்பு சத்திரகொண்டான் படுகொலை சம்பவத்தின் 26 ஆண்டு இன்று உள்ளூர் மக்களால் நினைவு கூறப்படுகின்றது. இந்த படுகொலை சம்பவத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 186 பேர் ஒரே இரவில் படுகொலை செய்யப்பட்டனர். சத்திரகொண்டான் இராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இராணுவம் மீது உறவுகளும் உள்ளூர் மக்களும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். சம்பவம் இடம்பெற்று 25 வருடங்கள் கடந்தும் உள்நாட்டு விசாரணைகளில் தங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்று உறவுகளை இழந்தவர்கள் கூறுகின்றார்கள். இன்று 26 ஆண்டு வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் தங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை என்று அவர்களால் அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளன.
மிக கொடூரமான இனவாத எண்ணத்துடன் அரச ஆதரவுடன் நடத்தப்பட்ட படுகொலை இது என்பதனால் இதற்கான நீதியை இலங்கை அரசாங்கம் பெற்றுத்தராது என்பதனை கடந்த 26 வருடங்களாக படிப்பினை ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்ள கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலைமாறுகால நீதி பொறுமுறையின் ஊடாக சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை உருவாக்கி எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான நீதி விசாரணைகளை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகின்றோம்.
1990 ஆண்டு இதேகால பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற அனைத்து படுகொலை தொடர்பிலும் உண்மை நிலை கண்டறியப்பட வேண்டுமென்று இன்றைய நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி ஜோகேஸ்வரன் கூறினார்.
எங்கள் மக்களுக்கு நடந்த துன்பத்திற்கு நாங்கள் நீதியை கேட்கின்றோம். சத்திருகொண்டான் படுகொலை, அதே போன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 158 பேர் படுகொலை செய்யப்பட்டமை, சித்தாண்டி படுகொலை, மயிலந்தனை படுகொலை கூட 19 வருட வழக்கின் பின் அப்படியே முடிக்கப்பட்டு விட்டது, புதுக்குடியிருப்பு படுகொலை என்று பல படுகொலை விசாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இது ஒரு இனப்படுகொலை. நாங்கள் இனப்படுகொலை என்பதனை சர்வதேசத்தின் மத்தியில் கொண்டு செல்வோம். அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்.
இந்த சம்பவம் தொடர்பில் இராணுவம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே இராணுவம் மறுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர் உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.